ஓம் சிவாய நமஹ. ஷைமம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 11 பாடல் முதல் 12 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நம்ம மனசுக்குள்ள எப்ப ஆசை உற்பத்தி ஆகிறது, எப்ப வெறுப்பு உற்பத்தி ஆகிறது, எப்ப பொறாமை உற்பத்தி ஆகிறது என்று, எப்பொழுது பயம் உற்பத்தி ஆகிறது என்றெல்லாம் பார்த்தா, எப்பொழுது நம்முடைய மனதில் ஒரு அபூர்ணத்துவம் நிறைவின்மை ஏற்படுகிறதோ, அந்த நிறைவின்மையினுடைய வெளிப்பாடுதான் இவைகளெல்லாம். ஆசை, ஆசையிலிருந்து மற்றது அப்படியே கன்வெர்ட் ஆயிரும், கோபமா மாறும், பயமா மாறும், பிறகு பொறாமையா மாறும். இவைகளெல்லாம் என்ன அப்படின்னா, ஆசையிலிருந்து வருகின்ற வெளிப்பாடுகள். இந்த ஆசைக்கே காரணம் வந்து அபூர்ணத்துவம், மனதில் இருக்கின்ற வெற்றிதம், மனதில் இருக்கின்ற நிறைவின்மை, அல்லது ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்னு ஒன்னு சொல்றது. இன்பினிட்னா பூர்ணம், டோட்டல் அர்த்தம். ஃபைனைட் அப்படின்னு சொன்னா இன்பினிட் அல்லாதது, நிறைவற்ற தன்மை, நிறையாத தன்மை. இப்ப நிறையாத தன்மைங்கிறது அஞ்சாவது படி. இந்த இது எதற்கு காரணம், விருப்பு வெறுப்பு கோபம் இவைகளினுடைய உற்பத்தி ஸ்தானம் வந்து நிறைவற்ற தன்மை. இப்போ எந்த நேரத்துல மனசு நிறைஞ்சிருக்கோ அந்த நேரத்துல நமக்கு ஆசை வராது. இல்லையே நிறைஞ்சிருக்கும் போது ஆசை வந்ததுன்னா, ஒரு மனசு நிறைஞ்சிருக்கும் போது ஒரு ஆசை வந்ததுன்னு சொன்னா, அந்த ஆசை நம்ம துயரப்படுத்தாது, அந்த ஆசை சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த காலத்துல எல்லாம் சில சினிமாவில பார்க்கலாம், ராஜாவுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கும், உடனே ஒரு மாலையை கட்டி அந்த நியூஸ சொன்னவங்களுக்கு கொடுப்பார். இது என்னன்னா, மன நிறைவிலிருந்து வெளிப்பட்டு அவர் அப்படி ஒரு கிஃப்ட கொடுப்பார். இப்போ அப்படி கொடுக்கிறது துயரமான, சந்தோஷத்தில் அதை செய்கின்றார். அப்படி மன நிறைவிலிருந்து ஒரு ஆசைன்னு தோன்றுச்சுன்னா, அது வந்து அந்த ஆசை நம்ம பந்தப்படுத்துற ஆசை அல்ல. இப்ப எந்த ஆசைகளெல்லாம் நம்ம பந்தப்படுத்துதோ அது மன நிறைவின்மையிலிருந்து தோன்றி உள்ளது. இதுவரைக்கும் நம்ம அனுபவ ரீதியாவே சிந்திச்சுட்டு போனாவே கண்டுபிடிச்சிடலாம். இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்முடைய அறிவு திறன், நம்மளாக சிந்திச்சு சிந்திச்சு வெளியூர் உலகத்தை குறை சொல்லாம, நீ ஒரு பொருள் வந்து எனக்கு துயரத்துக்கு காரணம் அல்ல, உன்னோட எனக்கு சம்பந்தம் வந்ததே, உன்னோட நான் பழக வேண்டியது பேச வேண்டியது வந்ததே, அதுதான் காரணம். சில பேர் தலையெழுத்தேன்னு தலையில அடிச்சுக்குவார்கள், அதுதான் காரணம். சில பேர் காரணம் என்னன்னு சொன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துல காரணத்தை போட்டுருவார்கள். இவருடைய தலைவலிக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்கேயோ செவ்வாய் கிரகம் இருந்துதான், அதுதான் காரணம் என்று விதவிதமா காரணம் காட்டிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற லோக்கல் இருக்கிற பொருளை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் காரணமாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அப்படி காரணமா தெரியுது. அதையெல்லாம் விட்டுட்டு பிறகு நம்ம மனசுக்கு வந்தோம். பிறகு என்ன சொன்னா, மனசும் காரணம் அல்ல, அதுல இருக்கிற ஆசை, ஆசா பிசாசை துரத்தின்னு சொல்லியிருக்காரு அல்லவா, அதுல இருக்கிற அந்த ஆசா பிசாசு தான் காரணம், பிசாசு போல் இருக்கிற ஆசை தான் காரணம்னு பார்த்தோம். பிறகு ஆசை மேலேயும் ஏன் பழிய போடணும், மனதில் இருக்கின்ற அபூர்ணத்துவம்னு சொன்னோம். இனி அடுத்த படிக்கு வர்றோம். ஏன் இந்த அபூர்ணத்துவம் வந்தது அப்படின்னு சொன்னா, இதற்கு மேல நம்ம முழுமையா சாஸ்திரத்துக்கிட்ட இருந்துதான் அறிவை அடையணும். இதுவரைக்கும் ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற அறிவை வச்சுட்டு போனோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த மனம் இருக்கல்லவா, அது உண்மையிலேயே நீ அல்ல, உனக்கு அல்லாத ஒன்றை நீ உன்மீது ஏற்றி வைத்துள்ளாய். இதற்கு பேர் அத்தியாசம் அப்படின்னு சொல்ற. இந்த அபூர்ணத்துவத்துக்கு காரணம் அத்தியாசம். இந்த அத்தியாசம்ங்கிறத நம்ம ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு புரிஞ்சிடும். கயிறு இருக்கு, அந்த கயிற்றுல அறி நம்ம வந்து பாம்பை பார்க்கிறோம். அப்படி பாம்பை பார்க்கறதுக்கு பேரு அத்தியாசம், பாம்பை ஏற்றி வைத்தல். இப்ப பாம்பை ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னா உடனே என்ன வரும், பயம்தான் வரும். அப்படி மனசுக்குள்ள ஏன் பயம் வருதுன்னா, அந்த மனம் வந்து ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதனால். அப்ப மனதினுடைய தன்மைகள் எல்லாம் என்னுடைய தன்மைகள் ஆகிவிட்டது. நாம் அங்க ஒரு பொருளை பார்க்கிறோம், அதுல இல்லாத பொருள் அங்க ஏற்றி வச்சுட்டோம். இப்ப என்னையே நான் பார்க்கும் பொழுது என்ன நான் ஆத்மாவா பார்த்தேன்னு வச்சுக்குவோமே, அங்க வெறும் ஆனந்தந்தான் இருக்கும், அங்க அறிவு தான் இருக்கும், சத்து இருத்தல் சச்சிதானந்த சொரூபந்தான் இருக்கும். அப்ப சச்சிதானந்த சொரூபமாக ஆத்மாவாக என்ன நான் பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படி நான் பார்க்காம எனக்கு அல்லாத மனதை நான் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டேன். இந்த இடத்துலதான் சாஸ்திரமே ஆரம்பிக்குது. இப்ப சாஸ்திரம் நமக்கு உள்ள போகணும்னா இந்த அஞ்சாவது படி வரைக்கும் நம்ம வந்திருக்கணும். நம்ம வந்து முதல் படி நம்ம பார்த்தோமே, அதுக்கும் கீழ்படியில் இருந்தோம் வச்சுக்குவோமே, என்ன பண்ணிட்டு இருப்போம்? கீழ் அதுக்கும் கீழ்படி என்னன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம இங்க இங்க வர்றது. இப்ப இங்க வர்றோம் அப்படின்னா எம் மனதில் இருக்கிற அபூர்ணத்துவம் தான் காரணம் என்னுடைய துயரத்திற்கு. அதற்கு ஏன் காரணம்னா இந்த மனதை நானாக பார்த்தல். இந்த மனதை வந்து நான் நினைச்சிட்டேன், நான் வேடிக்கை பார்க்கிற ஒரு பொருளாக பார்க்கவில்லை. நம்ம எத்தனையோ பொருளை வேடிக்கை பார்க்கிறோம். கூவம் நரி கரையில உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்குவோமே, அங்கெல்லாம் போய் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அப்படியே உட்கார்ந்தாலும் அதுல எத்தனையோ பொருள்கள், சில பிணங்கள் மிதந்து போலாம், அல்லது எத்தனையோ பொருள்கள் போகுது. நம்ம கரையோரத்தில் உட்கார்ந்திருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம்? அவைகளையெல்லாம் பார்ப்பவன். அந்த நதி ஓட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதே போல மனதினுடைய ஓட்டத்தை நான் பார்ப்பவனா இல்ல, மனதினோடு ஓடிக்கொண்டிருப்பவனாக நான் இருக்கேன். அந்த கூவ நதியிலேயே விழுந்துட்டா எப்படி இருக்கும்? அது போலதான் மனதினுடைய ஓட்டத்தை பார்க்கறதுக்கு பதுவா அந்த மனதுல விழுந்துட்டோம். அந்த நதியில விழுந்தா என்ன ஆகும்னா நதியில இருக்கிற எல்லாம் நம்ம மேல ஒட்டிக்கும். அப்படி மனதில் இருக்கின்ற ஓட்டத்தை பார்க்கறதுக்கு பதுவா மனது ஓட்டமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப மனதினுடைய தன்மைகள் எல்லாம் நமக்கு வந்தாச்சு, அதுதான் அபூர்ணத்துவம். அதை தொடர்ந்து ஆசை, அதை தொடர்ந்து நமக்கு சம்பந்தம், அதை தொடர்ந்து நமக்கு பொருள்கள், அதை தொடர்ந்து சம்சாரம், இப்படி வந்திருக்கு. இப்ப நம்ம ஆறாவது எங்க இருக்கோம்? அத்தியாசம் இருக்கோம். இனி ஒரு கேள்வி இருக்கு, சரி ஏன் தான் இதை நான் பண்ணினேன், ஏன் போய் பார்க்க கூடாது இந்த மனசை, நான் நினைக்க கூடாத மனசை நான் ஏன்னு நான் நினைத்தேன். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி அத்தியாசத்துக்கு காரணம் என்ன, நான் ஏன் அத்தியாசம் செய்வேன், அதுக்கு என்ன பதில் சொல்றது என்றால் அதற்கு ஒரு பதில் இருக்கின்றது, அது அஞ்ஞானம், அறியாமை. இந்த அறியாமையினாலதான் நான் அத்தியாசம் செய்தேன். கயிற்ற நான் ஏன் பாம்பா பார்த்தேன்னா என்ன பதில் சொல்றது? அறியாமை. ஒன்றுமே நீ அறி முழுமையான அறியாமையான அதுவும் இல்லை. கயிறே தெரியலன்னா அங்க பாம்பை பார்த்திருக்க மாட்டோம். அறகுறை ஞானம் என்னைக்குமே இதுதான், அறகுறை தான் நமக்கு கஷ்டம். முழுமையா இருந்துட்டா கஷ்டம் இல்லை, பிறகு ஒன்றுமே இல்லைனாலும் கஷ்டம் இல்லை, முழு அறியாமையில இருந்துட்டாலும் ஒன்னும் இல்லை. இந்த அறகுறையா இப்ப எல்லாம் இருக்கிறோமோ அப்பதான் சங்கடமே. இந்த அறகுறை ஞானம், இந்த கயிற்ற பார்த்தும் பார்க்காம இருக்கும், அதனால பாம்பா பார்க்கற. அப்படி இந்த ஆத்மா தெரிஞ்சும் தெரியாம இருக்கு, அறகுறையா தெரியுது. இந்த அறியாமையின் விளைவு அத்தியாசம். அதனால என்னன்னா சம்சாரம் நமக்கு வர இப்ப ஏழாவது படிதான் கடைசி, அறியாமைதான் காரணம். நம்ம இப்படியே ஒவ்வொன்றா கேள்வி கேட்டே போனோம் அல்லவா, விஷயத்தில் ஆரம்பிச்சு ஏன் அத்தியாசம் வந்தது. அப்ப அறியாமை கிட்ட வந்தவுடனே அதே கேள்வியை கேட்கணும் இல்ல, இந்த அறியாமை ஏன் வந்தது, அது எப்பொழுது வந்தது, எங்கிருந்து வந்தது, அப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சாஸ்திரம் அந்த இடத்துல நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. எப்படின்னு சொன்னா இந்த அறியாமை அனாதி, இதுக்கு வந்து எப்ப வந்தது, எங்கிருந்து வந்தது, ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப ஏழாவது ஸ்டெப்புக்கு மேல எங்காவது போலாமான்னா அதற்கு மேல போக முடியாது, இந்த அறியாமை வந்துள்ளது. நீ இனிமேல் இந்த அறியாமையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் இதை நீக்கிறதுக்கான உபாயத்துல ஈடுபடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் தெரியுமோ ஒரு உதாரணம், ஒருத்தன் காட்டுக்கு போனானா அங்க வந்து தோட்டத்துக்கு போய் விதவிதமான பழங்கள் இருந்துதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தானா, எப்ப வந்தது இந்த பழம், இது எவ்வளவு இருக்கு. இனி ஒருத்தர் என்ன பண்ணானா எடுத்து அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தானா. அப்படி நீ வந்து ஒரு மான் தோப்புக்குள்ள போனேன்னு சொன்னா அதை அனுபவிப்பா, அதை போய் இங்க விசாரம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவார். அதே போல அது எந்த இடத்துக்கு பொருந்தும்னா அறியாமைக்கு பொருந்தும். இது அறியாமை ஏன் வந்தது, எனக்கு எப்ப வந்ததுங்கிறத விட அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டும். அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அறிவை அடைய வேண்டும். அறிவை அடைஞ்சா அறியாம போகும், அறியாம போனா அத்தியாசம் போகும், அத்தியாசம் போனா அபூர்ணத்துவம் போகும், காமம் குரோதங்கள் போகும், பிறகு இந்த மனம் நாசத்திற்கு சமம், பிறகு சம்பந்தம் வந்து இருந்து இல்லாததா இருக்கும், பிறகு எந்த குறையும் இல்லை, முழு மன நிறைவு. அப்படி இங்க வந்து என்ன சொன்னார், இறப்பும் பிறப்பும் கூடிய இந்த சம்சாரம் எப்படி வந்தது என்று எண்ணி பார்க்கையில் இந்த மாயை மனதினால் வளர்ந்ததுன்னு சொன்னார். இங்க தாயுமானவர் வந்து ரொம்ப அழகா போட்டிருக்கார், மாயா மனது காரணம்னு சொல்லல, மாயா மனது வளர்த்தியது சம்சாரத்தை. இப்ப காரணம் என்ன, அஞ்ஞானம். அறியாமை தான் மூல காரணம். அந்த அறியாமை மூல காரணமா இருந்து இந்த மனசு வந்து சம்சாரத்தை வளர்த்தி கொண்டே இருக்கின்றது. ஏன்னா இந்த பொதுவா சம்சார காரணம் சொன்னா இந்த ஏழுல எங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா அறியாமை தான். அதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாசம் இப்படியே நம்ம போவோம். ஆனா இந்த இடத்துல மனதை நமக்கு சொன்னார். ஏன்னா அந்த மனதுலதான் அந்த காரணத்தை நன்கு நம்ம அனுபவிக்கின்றோம். இந்த மனது தான் சம்சாரத்தை வளர்க்கின்றது. இப்ப இவ்விதம் இப்ப இந்த பாடலில் இந்த இரண்டு கருத்தை ஆசிரியர் கூறினார். இந்த இரண்டு கருத்து என்ன, எது சம்சாரம், சம்சார காரணம் என்ன. அவரே ரொம்ப தெளிவா சொன்னார். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கையில இந்த மாயா வஞ்சம் பண்ற மனசுதான் சம்சார காரணம் அப்படின்னு சொன்னார். இனி அடுத்த பாடலுக்கு நம்ம செல்லலாம். அதுல வந்து இந்த சம்சாரத்தை எல்லாம் கடந்து நான் எப்படி எப்படிப்பட்ட நிலையை அடைந்தேன், இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு எனக்கு யார் உதவி செய்தார்கள், இதையெல்லாம் மீண்டும் அழகாக கூறுகின்றார். இப்பொழுது நாம் 12வது பாடலுக்கு செல்கின்றோம். மனதே கல்லால் எனக்கு அன்றோ தெய்வ மௌன குரு ஆகி வந்து கை காட்டி எனதாம் பணியர மாற்றி அவன் இன்னருள் வெல்லத்து இருத்தி வை தாண்டி. இதுவும் மிக எளிமையான பாடல். முதல் வரியில் என்ன சொல்றார், எனக்கு எப்படிப்பட்ட மனம் இருந்தது என்று சொல்கின்றார். எனக்கு எப்படிப்பட்ட மனசு இருந்ததா, மனதே கல்லால் அப்படின்னு சொன்னா எனக்கு கல் போன்ற பாறை போன்ற மனது இருந்தது. எனக்கு சாதாரண மனசு இல்லை, ரொம்ப கொடுமையான மனசு எனக்கு இருந்தது. மனதே கல்லால் எனக்கு அன்றோ, அதாவது இந்த ஞானம் அடைஞ்சு நான் அந்த மனசை வந்து நண்பனாக்குவதற்கு முன் எனக்கு மனது ரொம்ப ஒரு பகைவனாக இருந்தது. மனதே கல்லால் எனக்கு அன்றோ என்றால் என்னுடைய மனசு ஒரு கல்லை போல பாறையை போல இருந்தது. பிறகு என்ன ஆச்சுன்னா கல் போன்ற மனம் எனக்கு இருந்த போதிலும், குருவினுடைய திருவருளை காட்டுறார், இப்படிப்பட்ட மனசு எனக்கு இருந்த போதிலும் தெய்வ மௌன குரு வாகி வந்து கை காட்டி, குருவினுடைய அருளை சொல்றார். தெய்வ மௌன குரு, தெய்வத்தன்மை பொருந்திய மௌன குரு. தாய்மானவர் குருவுக்கு மௌன குருன்னு பேருன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் அளவா பேசுவார். அப்படி இருக்கின்ற மௌன குரு, குரு ஆகி வந்து கை காட்டி, தெய்வமே மௌன குருவாக வந்தது அப்படின்னு சொல்கின்றார். தெய்வமே மௌன குருவாக வந்து கை காட்டி. கை காட்டிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று சின்முத்திரையை காட்டினார், கையில வந்து சின்முத்திரையை காட்டி எனக்கு உண்மையை உபதேசித்தார், அல்லது வழி காட்டி என்னுடைய வாழ்க்கைக்கு வழி காட்டினார். நம்ம புதிய ஊருக்கு போறோம், புதிய ஊருக்கு போகும் பொழுது அங்கங்க அங்க வழிகாட்டி இருக்கு. வழிகாட்டினா நமக்கு தெரியுமல்ல, இந்த ஊருக்கு போறதுக்கு இந்த டைரக்ஷன், இந்த ஊருக்கு போறதுக்கு இந்த டைரக்ஷன், அது வழிகாட்டி. அந்த வழிகாட்டி இருந்தா தான் நம்ம போக முடியும். ஏன்னா அந்த ரோட பார்த்தா நமக்கு தெரியாது எந்த ஊருக்கு எந்த ரோடு கொண்டு போய் விடும், எல்லா ரோடும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அது போலதான் இந்த வாழ்க்கையிலேயே பாதை போனா நமக்கு தெரியாது எங்க கொண்டு போய் விடும்னு சொல்லி. அப்ப அந்த குரு தான் இருந்து வழிகாட்டணும், நீ இது வழியா போனா இங்க போய் சேருவாய், இது வழியா போனா இந்த இடத்துக்கு நீ போவாய் அப்படின்னு சொல்லி. ஸ்ரேயஸ் எது, பிரேயஸ் எதுன்னு வழிகாட்டணும். அப்படி வழிகாட்டி பிறகு என்ன பண்ணாராம், அவரு வழிகாட்டினார், குரு காட்டுறது காட்டிட்டு இருப்பார், இவர் என்ன செய்யணுமா, எனதாம் பணியற மாற்றி, எனதாம் பணியற மாற்றி அப்படின்னு சொன்னா என்னுடைய கடமைகள் என்னுடைய பாதைகளை எல்லாம் இவர் மாற்றி விட்டார், என்னுடைய பணிகளை எல்லாம் மாற்றி விட்டார். நான் எதோ கடமைன்னு நினைச்சிட்டு எதோ பண்ணிட்டு இருந்தேன், இப்ப இதுதான் கடமைன்னு என்னுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டார். இவர் கை காட்டினது எப்படி இருந்ததுன்னா என்னுடைய முழு வாழ்க்கையே மாறி விட்டது. எனதாம் பணியற மாற்றி அவன் அந்த குருவானவர் இன்னருள் வெல்லத்து இருத்தி வைத்தாண்டி. இன்னருள் என்றால் இனிய, அருள் வெல்லம் என்றால் மோட்சம். இங்க இறைவனுடைய அருள் வெல்லம், வெல்லம் சொன்ன என்ன தண்ணீர், அருள்ல இருத்தி வைத்தாண்டினா மூழ்க வைத்தார், இறைவனுடைய அருளுக்குள் என்னை மூழ்க வைத்தார். ரொம்ப எளிமையான கருத்து. இங்க நான்கு கருத்தை சொல்லி இருக்கார், ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு கருத்து. இப்ப சென்ற பாடல்ல ரெண்டு கருத்தை சொன்னார், இந்த பாடல்ல நான்கு கருத்து. முதல் கருத்து வந்து எப்படிப்பட்ட மனம் எனக்கு இருந்தது, இல்ல கவனமா புரிஞ்சுக்கணும், இருந்தது பாஸ்டன்ஸ். இப்ப வந்து அவருக்கு இருக்கிற மனம் வேறு, எப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து குரு என்ன செய்தார். மூன்றாவது கருத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது. நான்காவது கருத்து இப்பொழுது நான் எப்படி இருக்கின்றேன். இனி ஒவ்வொரு கருத்தா மீண்டும் வருவோம். முதல் கருத்துக்கு போவோம். மனதே கல்லால் எனக்கு அன்றோ அப்படின்னு சொன்னா எனக்கு கல்ல போல மனசு இருந்தது, பாறைய போல மனம் இருந்தது. அதனால என்னன்னா யாரெல்லாம் என்னிடத்துல வருகிறார்களோ அவர்கள் என்ன ஆவார்கள், அடிவிட்டு தான் போவார்கள். பாறைய போல மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோமே, என் பேச்சு எப்படி இருக்கும், சொல் எப்படி இருக்கும், யாரெல்லாம் என்னிடம் இணக்கம் வைக்கிறாங்களோ அவங்க கஷ்டப்பட்டு தான் போவாங்க. சில பேர் அப்படி இருப்பார்கள், அவரிடம் போய் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தோம்னா நம்ம மனது ஏதாவது விதத்துல ஹர்ட் ஆயிருக்கும், ஏதாவது விதத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா பாறையை போல அவ்வளவு தூரம் இன்சென்சிட்டிவா நான் இருந்திருக்கேன்னு அர்த்தம், ஒரு மென்மை இல்லாத மனதுடன் நான் இருந்தேன். அப்படி ஒரு அறிவில்லாமல் அன்பில்லாமல் அப்படிப்பட்ட கல் மனதுடன் நான் இருந்தேன். நம்ம அதுதானே சொல்லுவோம், உனக்கு என்ன ஒரு கல் மனசா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு அன்பில்லை கருணை இல்லை, அப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன். ஏன்னா போன பாடல்ல சொன்னாரு இந்த மனசு தானே எனக்கு துயரத்துக்கு காரணம்னார் அல்லவா, அப்ப எப்படிப்பட்ட மனம் நீங்க வர்ணிக்கிறார், ஆசை கோபம் பொறாமை இப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன். சரி, தெய்வ மௌன குரு ஆகி வந்து கை காட்டி, இப்படி இருக்கிறவர் வந்து எனக்கு வந்து குருவானவர் வந்து கை காட்டினார். கை காட்டினார்னு சொன்னா வாழ வேண்டிய முறையை வகுத்து கொடுத்தார், இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று கை காட்டினார், வழி காட்டினார் அர்த்தம். கை காட்டின்னு சொன்னா நீ எந்த வழியில் போக வேண்டும், எந்த பாதையில் போக வேண்டும் என்று குருவானவர் எனக்கு வழி காட்டினார். குருவினுடைய பங்கு இவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குருவிடமிருந்து நம்ம எவ்வளவு அடைய முடியும் எவ்வளவு அடைய முடியாதுங்கிற விஷயத்துல குரு வந்து நமக்கு வழியை காட்ட முடியும், அதுல போக வேண்டித்தவர் சிஷ்யர்கள் தான். பிறகு குருவிடமிருந்து நம்ம உற்சாகத்தை பெறலாம், சில தடைகளை நம்ம நீக்கலாம், குருவுக்கு பணிவிட செய்வதன் மூலமா சித்த சுத்தி அடையலாம், இதெல்லாம் ஓகே. ஆனா அடைய வேண்டித்தது செய்ய வேண்டித்தது யாருன்னா சிஷ்யர் தான். வெறும் குரு மட்டும் ஒருவருக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஒரு குருவுக்கு வந்து இந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்கலாம், இந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லை. அவருக்கு தெரியும் நான் யாருக்கும் மோட்சத்தை கொடுக்க முடியாது, அல்லது மோட்சத்தை அடைபவர்களுக்கு தடையும் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். காரணம் என்ன என்றால் குரு வந்து ஒருவருக்கு கை காட்டத்தான் முடியும். கை காட்டினா வழி காட்டி, முதல்ல தர்ம வழியை காட்டுவார், பிறகு ஞான வழியை காட்டுவார், தர்ம பாதையை காட்டுவார், பிறகு ஞானத்தை காட்டுவார். இதெல்லாம் குரு உபதேசம் செய்து இந்த வழி அப்படிங்கறது எப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு போறோம், அவ்வப்பொழுது வழி காட்டணும், வழி காட்டுறதுக்கு நமக்கு கை காட்டி வேணும். ஒரே ஒன்றை மட்டும் பார்த்துட்டா போக முடியாது, ஏன்னா பல நெளிவு சுழிவுகள் எல்லாம் இருக்கும். அப்ப அவ்வப்பொழுது குருவினுடைய துணை தேவைப்படுகிறது. ஏன்னா கொஞ்ச தூரம் போன உடனே மறுபடியும் ஒரு நாலு பாதை வரும், எதுல போகணும்னு வழிகாட்டிட்டார், அதுல போன உடனே மறுபடியும் நாலு பாதைகள் பிரிஞ்சு நிற்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நமக்கு எப்படி வழிகாட்டி தேவைப்படுதோ கடைசி இலக்க அடைகிற வரைக்கும் அதே போல ஒரு சிஷ்யன் ஒரு சாதனை பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல எப்படி சாதனை பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெளிவா இருக்கும். பிறகு அதை முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அவனுக்கு தெரியாது, நான் அடுத்த சாதனை என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி நான் சிந்திக்கணும், அடுத்தது என்னை எப்படி நான் பொருத்தி கொள்ள வேண்டும். அப்ப மீண்டும் அவர் வழிகாட்டுவார். அப்படி அவ்வப்பொழுது குருவானவர் எனக்கு வழியை காட்டி, பிறகு என்ன ஆச்சுங்கிறது அடுத்த பகுதி வந்தோம்னா, எனதாம் பணியர மாற்றி. எனதாம் பணியர மாற்றி என்றால் என்னுடைய பழைய கடமைகள் லட்சியங்கள் இவைகளையெல்லாம் மாற்றி விட்டார். நான் முன்ன எதை எதையோ லட்சியமா நினைச்சிட்டு இருந்தேன். சில பேர் பணம் தான் லட்சியம், பதவி தான் லட்சியம், சில இவ்வுலக போகங்கள் தான் லட்சியம் நினைச்சிட்டு இருப்பார்கள். அதற்கு தகுந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் மாற்றி விட்டார், என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கையே மாற்றி விட்டார். அதாவது காமிய கர்மத்திலிருந்து நிஷ்காமிய கர்மமா மாற்றினார். பிறகு வந்து உபாசனையிலிருந்து சிரவணத்திற்கு கொண்டு வந்தார். நான் ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருந்திருப்பேன், தியானம் பண்ணிட்டு இருப்பேன், எதை தியானம் பண்ணணும், எதை அறியணும் என்று என்னுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டார். வாழ்க்கையில செய்கின்ற சாதனைகளை எல்லாம் மாற்றி விட்டார். அதுதான் எனதாம் பணியர மாற்றி. பிறகு இதுல இனி ஒன்னு இருக்கு, குரு எந்த வழிய காட்டினாரோ அந்த பாதையில் என்னை செலுத்த வைத்தார், அந்த பாதையில என்னை என்ன செய்ய வைத்தார், அதில் நான் பயணம் செய்ய உதவி செய்தார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லுவார்கள். இந்த பாதை வந்து இது வந்து ரொம்ப ரேரான பாதை. ஒருவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன என்று ஒரு அறிஞரிடம் கேட்டதற்கு அவர் என்ன பதில் சொன்னாரா, நான் வந்து வாழ்க்கை பயணத்துல போகும் பொழுது எனக்கு முன்னாடி இரண்டு பாதைகள் இருந்தன, அதுல வந்து ஒரு பாதை அதிக மக்கள் சென்றும் வந்து கொண்டும் இருந்த பாதை, இனி ஒரு பாதை ரொம்ப ரேர், அதிக மக்கள் செல்லாத தனிமையான பாதை, ரொம்ப குறைவான மக்கள் செல்கின்ற பாதை. பிறகு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப குறைவானது, ஒரு பாதையில போயிட்டு திரும்பி வந்து இனியொரு பாதையில போக முடியாது, டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நேரம் ரொம்ப குறைஞ்சு ஆயுள் ரொம்ப குறைவானது, ஒரு பாதையில போயிட்டு திரும்பி வந்து இனியொரு பாதையில போக முடியாது. அப்ப நான் வந்து மிக குறைவானவர்கள் பயணம் செய்கின்ற பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வேறுபாடுன்னு சொல்றார். அதாவது த ரோடு லெஸ் டிராவல்டு ஐ ஹவ் சோசன் சொல்றார், குறைவான மக்கள் பயணம் செய்கின்ற பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றார். அதைத்தான் இங்க சொல்றார், எனதாம் பணியர மாற்றி, என்னுடைய பணியை மாற்றினார், நான் வந்து இந்த ஆன்மீக பாதையில் இப்பொழுது பயணம் செய்கின்றேன், அதற்கு வழியாட்டியாக குரு இருந்தார். இனி கடைசி நாலாவது வரியில, சரி இதுல போய் ரொம்ப கடினமான பாதைன்னு வேற சொல்கிறார்கள், நம்மோட சேர்ந்து பயணம் பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் இல்ல, இவ்வளவு கடினமான பாதையில போய் எங்கதான் வீழ்ந்தார்னா, இன்னருள் வெள்ளத்து இருத்தி வைத்தாண்டி, அருள் வெள்ளத்தில் வீழ்ந்தேன். இறைவனுடைய அருள்ங்கிறது ஆனந்தம் தான், மன நிறைவு தான். அப்படி இந்த பாதையில் சென்று இறைவனுடைய அருள் வெள்ளத்துக்குள், இன்னருள் என்றால் இனிய ஆனந்தத்தை கொடுக்கின்ற அருள் வெள்ளம் என்றால் அருளில் இருத்தி வைத்தாண்டின்னு சொன்னா அதுல போய் என்னை நிறுத்தினான். இது வந்து எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறதல்ல, எங்காவது போய் ஒரு பயணம் முடிய வேண்டும் அல்லவா, அது எங்க முடிஞ்சதுன்னா இறைவனுடைய அருளில் முடிந்தது, அதாவது ஆனந்தத்தில் முடிந்தது என்று. இந்த இரண்டு பாடல்கள் எளிமையான பாடல்கள் தான், இருப்பினும் வேதாந்த கருத்துக்கள் இவ்விதம் உள்ள பொருந்தி இருப்பதாக நாம் பார்த்தோம். அடுத்த பாடலை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.